நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தினம் ஒரு தகவல். வழங்குபவர் பேராசிரியர் பி கே மனோகரன் அவர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று புத்தாண்டை வரவேற்போம். நேயர்களே, 2015 விடை கொடுத்து 2016 அடியெடுத்து வைத்திருக்கிறோம். வருடம் முடியும் போது ஏக்கத்தோடு பிரிய மனமில்லாமல் விடை கொடுப்பதும், தொடர்ந்து வரும் புத்தாண்டை உற்சாகத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் வரவேற்பதும் ஆண்டுதோறும் நடந்து வரும் நிகழ்வுதான். இருந்தாலும் 100 பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு சென்றிருந்தாலும், 101 முறை பிறந்த வீட்டை விட்டு வரும்போதும் ஒரு ஏக்கம் தவிப்பு மகளின் நெஞ்சில் நிழலாடும். அதுபோன்றதொரு உணர்வுதான் 2015 பிரியும் போது. மகிழ்ச்சி, துக்கம், சாதனை, வேதனை, கோபம், போட்டி, பொறாமை, ஏமாற்றம், ஏக்கம் என எண்ணற்ற உணர்வுகளாலும் நிகழ்வுகளாலும் கட்டப்பட்ட 365 நாட்கள் முடிவுற்றன. திரும்பி பார்த்தால் நினைத்து பார்க்க நிறைய நினைவலைகள். மேலோட்டமாக பார்த்தால் கேலண்டர் வெறும் காகிதமாக தெரியும். அகக்கொண் கொண்டு பார்த்தால் கேலண்டரின் பக்கங்கள் வாழ்க்கையின் பக்கங்களாக தோன்றும். பழைய கேலண்டரை கழற்றும் போது ஆண்டு முழுவதும் நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொண்ட ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து செல்வது போன்றது ஒரு ஏக்கம். புதிய கேலண்டரை மாட்டும் போது ஏதோ ஒரு புதிய பலம், நம்பிக்கை நம்மை நாடி வருவது போன்றது ஒரு உணர்வு. ஆண்டுகள் மாறினாலும் மனித மனங்களின் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் மாறுவதில்லை. எந்த ஒரு ஆண்டும் எதிர்பார்ப்பது போலவே அமைந்து விடுவதில்லை. இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்க்கை. என்றாலும் வாழ்க்கை இன்பமானதாகவே அமைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாக்கிற்கேற்ப நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக அமையட்டும் என்று நினைத்து கொண்டு இந்த ஆண்டு முதல் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என புத்தாண்டு மலரும் போது நமக்கு நாமே புது புது சபதங்களை உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வது வழக்கம். இது வெறும் சம்பிரதாயம்தான் என்று உள்மனது ஏளனம் செய்தாலும் கூட நம்மை மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு. புத்தாண்டு உறுதிமொழிகளை புத்தாண்டின் பரபரப்பு அடங்கியவுடன் மறந்துவிடாமல் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். புத்தாண்டு பொங்கல் என்றாலே நினைவுக்கு வருவது வாழ்த்து அட்டைகள், கிரீட்டிங் கார்டு. தமிழர்களின் விழா என்ற தனித்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் விழா தைப்பொங்கல். முன்பெல்லாம் இத்தகைய விழாக்காலங்களில் யார் யாருக்கெல்லாம் வாழ்த்து அட்டைகளை அனுப்ப வேண்டும் என்று முன்கூட்டி யோசித்து பெயர் பட்டியலை தயாரிப்பார்கள். வாழ்த்து அட்டைகளை வாங்குவதற்காக தனியாக நேரம் ஒதுக்கி கடைகடையாக ஏறி இறங்குவார்கள். தேடி தேடி வாழ்த்து அட்டைகளை வாங்கி தங்கள் கைப்பட 4 வார்த்தை எழுதி வீட்டில் இருப்பவர்களின் பெயர்களை பட்டியலிட்டு ஸ்டாம்ப் போட்டி தபால் பெட்டியில் போட்டுவிட்டு திரும்பும் போது மனம் முழுக்க பரவுகின்ற மகிழ்ச்சியை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. வாழ்த்து அட்டை வாங்குவதற்கு வசதி இல்லாதவர்கள் கூட அஞ்சல் அட்டையில் கரும்புகளுக்கிடையே பொங்கல் பானை இருப்பது போல படம் வரைந்து வாழ்த்துக்களை அனுப்புவார்கள். வாழ்த்து மடல்களை வாங்குவதும் அனுப்புவதுமாக செலவிடும் நேரங்களிலெல்லாம் மனம் எல்லையில்லா மகிழ்ச்சி கொள்ளும். விதவிதமாக வாங்கிய வாழ்த்து அட்டைகளை பிறரிடம் காட்டுவதில் அலாதி ஆனந்தம். யாரெல்லாம் அதிகமாக வாழ்த்து அட்டை அனுப்புகிறார்களோ, யாருக்கெல்லாம் அதிகமாக வாழ்த்து அட்டைகள் வருகிறதோ அவர்களை சற்று உயர்வோடும் பொறாமையுடனும் பார்ப்பது உண்டு. ஒருவருக்கு அனுப்பும் வாழ்த்து அட்டையால் அவரது குடும்பமே மகிழ்ச்சி அடையும். அனுப்பியவர் மீது ஒருவித பாச உணர்வு தழைக்கும். ஆஹா, நம்மை இன்னும் மறக்காமல் ஞாபகம் வைத்திருக்கிறாரே என்று உறவும் நட்பும் பழைய ஞாபகங்களில் சுழன்று விரிவடையும். திருமணம், சடங்கு, காதுகுத்து, பெயர் வைத்தல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உறவினர்களை அழைக்க மறந்தவர்கள், நீண்ட நாட்களாக பேசாமல் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் பொங்கல் வந்ததும் வாழ்த்து மடல்களை அனுப்பி உறவுகளை புதுப்பித்துக் கொள்வார்கள். வாழ்த்து என்பது வெறும் அட்டைகளோடும் அதில் இடம்பெறும் வாக்கியங்களோடும் மட்டும் முடிந்து விடுவதல்ல, அதையும் தாண்டி உறவுகளை பலப்படுத்தும் சக்தி படைத்தது. உறவுகளின் உயிர்ப்பு, நட்புகளின் நெருக்கம், அன்பின் தூது என உயரிய பண்புகளை மனித மனங்களில் விதைத்தது வாழ்த்து மடல்கள். பிறந்த வீட்டில் இருந்து வந்த வாழ்த்து அட்டையை படிக்க முடியாமல் மகிழ்ச்சியில் கண்கள் பளபளக்க எத்தனை பெண்கள் நின்றிருப்பார்கள். முறைப்பெண் இருக்கும் வீட்டிற்கு வாழ்த்து செய்தியோடு காதல் செய்தியையும் இலைமறை காயாக அனுப்பியவர்கள் எவ்வளவு பேர். வாழ்த்து அட்டையில் ஸ்டாம்ப் ஒட்டாமல் அனுப்பி அபராதம் செலுத்த வைத்து விளையாடும் நண்பர்கள் எவ்வளவு பேர். புத்தாண்டுக்கு மட்டுமல்ல, பொங்கலுக்கு மட்டுமல்ல, நண்பர்களின் திருமணம், வீட்டு விசேஷம் என பல நல்ல காரியங்களுக்கும் சுவாமி படங்கள், தேசத் தலைவர்கள், இயற்கை காட்சிகள் என பெரிய புகைப்படங்களை ஃப்ரேமிட்டு பரிசளிக்கும் வழக்கம் கிராமப்புறங்களில் தொன்று தொட்டு அதிகம் இருந்து வந்தது. அந்த படங்களை வீட்டு தாழ்வாரத்தில் வரிசையாக மாட்டி வைத்திருப்பார்கள். இன்று எத்தனையோ பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போனது போலவே அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் கண்டெடுப்பான செல்போன்களின் வரவால் வாழ்த்து மடல்கள் அனுப்பும் வழக்கமும் மறைந்து வருகிறது. டே, மாமா வீட்டுக்கும் பெரியம்மா வீட்டிற்கும் காடு போடணும்டா என்று சொல்கிற பெரியவர்களும் குறைந்து விட்டார்கள். வாழ்த்துக்கள் பரிமாறும் பழக்கம் வெறும் சம்பிரதாயமாக மாறி வருகிறது. வீட்டுக்கு வீடு தொலைபேசி வந்த பிறகு தொலைபேசியில் சம்பிரதாயத்துக்காக வாழ்த்து சொல்லும் நிலை வந்தது. அதுவும் ஆளுக்கு இரண்டு செல்போன் என்ற நிலை வந்ததும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல் என்று குரூப் மெசேஜ் அனுப்பிவிட்டு வேறு வேலையை பார்க்க கிளம்பி விடுகின்றனர். தொலைபேசியிலோ, மின் அஞ்சலிலோ, குறுஞ்செய்தியிலோ, முகநூலிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ அனுப்பும் வாழ்த்துக்கள் எல்லாம் கடமைக்காகவே பரிமாறப்படுகின்றன என்று சொன்னால் அதில் உண்மை உள்ளது. தனக்கு யாரோ ஒருவர் அனுப்பிய ஒரு வாழ்த்தை அப்படியே தன் உறவுகளுக்கு அனுப்பி வைப்பதோடு முடிந்து விடுகிறது. அன்றைய வாழ்த்து அட்டைகள் வாழ்த்தை மட்டும் சுமந்து வரவில்லை, உறவுகளின் பாசத்தையும் சுமந்து வந்தது. அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது, பிடிப்பு இருந்தது. இன்று அனுப்பும் வாழ்த்தில் அது இல்லை. வாழ்த்து அனுப்பியிருந்தேன் பார்த்தாயா என்று கேட்டால், ஆமா, ஒரே படத்தை எத்தனை பேர் தான் அனுப்புகிறீர்களோ பார்ப்போம் என்று பதில் வருகிறது. இதன் பின் சந்தோஷம் எங்கிருந்து வரப்போகிறது? 1000 பேருக்கு ஒரே வார்த்தையில் ஒரு மெயில் தட்டினால் எல்லோருக்கும் போய்விடுகிறது. வாழ்த்து அனுப்புவருடைய செல்போனின், வாழ்த்தை பெறுகிறவரின் செல்போனில் பதிவாயிருக்காவிட்டால் அந்த வாழ்த்தை அனுப்பியவர் யார் என்பதே வாழ்த்தை பெற்றவருக்கு தெரியாது. இதில் அனுப்புகிறவர்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை, பெறுகிறவர்களுக்கும் இன்பம் இல்லை. குறுஞ்செய்தி வாழ்த்து பரிமாற்றம் அனுப்புவரின் எண்ணத்தையோ அதை பெறுபவர்களின் உணர்வையோ பிரதிபலிப்பவையாக இல்லை என்பதுதான் உண்மை. இத்தகைய வாழ்த்துக்களில் உயிரோட்டத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? வீட்டை அலங்கரிக்க பயன்படுத்தும் மனமற்ற காகித பூக்களைப் போல காற்றில் பறந்து வரும் செல்போன் வாழ்த்துக்களும் ஜீவனற்ற வார்த்தைகளையே சுமந்து வருகின்றன. இதனால் நட்புகள் புதுப்பிக்கப்படுவதும் இல்லை, உறவுகள் பலப்படுவதும் இல்லை. மாறிவரும் நாகரிக உலகில் வாழ்த்து அட்டைகள் அனுப்புவது பெரிய விஷயமா என்று இளைய தலைமுறை கேட்கக்கூடும். உண்மைதான். என்றாலும் 40 வயதை கடந்த தலைமுறைக்கு வாழ்த்து அட்டைகள் அழியாத அன்பின் அடையாளங்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.
தினம் ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் கோவை பாரதியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளரும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொலைக்கல்வி மைய இயக்குநருமான பேராசிரியர் பி கே மனோகரன் அவர்கள்.